வளர்ந்திடுங்கள். நாம் எல்லோருமே நாம் சிறுவர்களாய் இருந்த பொழுது நம்மிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீ வளர்ந்த பிறகு என்னவாக இருக்க பிரியம் என்பது. இன்று யாராவது நம்மிடம் நீ வளர்ந்த பிறகு என்னவாக இருக்க பிரியம் என்று கேட்டால் என்ன விதமான பதிலை கூறுவோம்? இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க விரும்புவோம்? நம்மில் பெரும்பாலானோர் நன்கு வளர்ந்து முதிர்ச்சியும் பெற்றதால் இப்பொழுது போய் எனக்கு இந்த கேள்வியை ஏன் என்னிடம் கேட்கிறாய் என்று சிலர் கூறலாம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவரின் பார்வையில் நாம் எல்லோருமே சிறு பிள்ளைகள் தான். ஏனெனில் அவருக்கு 1000 வருஷங்கள் ஒரே ஒரு நாளை போல்தான் இருக்கின்றன. இந்த அளவினை கொண்டு பார்த்தால் நாம் பிறந்த நாளின் காலை 3 மணியை கூட நம்மில் யாருமே காணும்படி வாழ்ந்ததில்லை. யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என கூறுகிறார். யோவானும் தன் நிருபத்தை யாருக்கு எழுதினாரோ அவர்களை திரும்ப திரும்ப பிள்ளைகளே என்று அழைக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றும், பிள்ளைகளே அவரில் நிலைத்திருங்கள் என்றும் எழுதுகிறார். பவுல் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என எழுதுகையில் நாம் ஆவியிலே மிகவும் இளைஞர்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறான். விசுவாசிகள் கருவிலே வளரும் முழுமையாக உருவாகாத சிறு பிள்ளைகள், ஏனெனில் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி உருவாகி வளர வேண்டியதாயிருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எந்த அளவு பக்குவப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏற்கனவே கிறிஸ்துவின் ஆவியால் நிறைந்திருக்கிறோமா என்றும், அதன்படியே நாம் வாழ்கிறோம் என்றும் நம்மால் தைரியமாக கூற முடியுமா? ஆகவே நம்மில் பெரும்பாலானோர் இன்னும் வளர வேண்டியதாயிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே நீ வளர்ந்த பின் என்னவாக இருக்க பிரியம் என்ற கேள்வி நம் முன் இன்னும் நிற்கிறது. வாழ்க்கையில் வளர்வது என்றால் நாம் பார்க்கும் மற்றும் சிந்திக்கும் விதத்தில் மாற்றம் ஏற்படுவது போலவே கிறிஸ்துவில் வளர்வதிலும் மாற்றம் அவசியமாக இருக்கிறது. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் என பவுல் தன்னை பற்றி விவரிக்கும் பொழுது பேசுகிறான். இத்தொடர் நிகழ்விற்கு அதிக காலம் பிடிக்கிறது. மேலும் இதற்கு ஜபத்தோடு கூடிய அர்ப்பணிப்பும் முயற்சியும் தேவைப்படுகிறது. இயேசுவின் ஊழியம் முழுவதிலும் அவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட இன்னும் குணப்பட வேண்டியதாயிருந்தது. இயேசு அவனை பார்த்து, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நாம் வளரும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் தெளிவாக கூறினான். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வந்திக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமுமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் எங்கு துவங்கினோமோ அங்கிருந்து முன்னேற வேண்டும். ஸ்திரமற்றதும் நிச்சயமற்றதுமான நம் நம்பிக்கைகளில் நின்று திட்டவட்டமாக அறிவு மற்றும் கிறிஸ்துவில் உண்டான சத்தியத்திற்கு அர்ப்பணம் உடையவர்களாக முன்னேறுவதோடும் நாம் செல்லும் வாழ்க்கை பாதையில் பிறரை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி உதவும்படி பேச ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோம் என்ற கேள்விக்கு பதில் இதுதான். நாம் நம் தலையாகிய கிறிஸ்துவை போலிருக்க வளர விரும்புகிறோம். நாம் அவரை போலிருந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவோமாயின் அவரை போல் அன்புடன் சத்தியத்தை பேசுவோம். அன்புடன் சத்தியத்தை பேசுவது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும். அன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அன்பு கூர்ந்த அப்போஸ்தலனாகிய யோவானை இயேசுவானவர் அதிகம் நேசித்தார். யோவானின் எழுத்துக்களிலேயும் அன்பை முக்கியப்படுத்துவதை நாம் காணலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடுவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இதே யோவான் ஒரு காலத்தில் இளைஞனாயிருந்த போது அவசர புத்தியுடையவனாக அதிக அன்பு இல்லாதவனாக இருந்தான். இடிமுழக்கத்தின் மக்கள் என்றழைக்கப்பட்ட யோவானும் அவன் சகோதரன் யாக்கோபும் ஆண்டவரை சிலர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்திற்காக அவர்களை எரித்துவிட விரும்பினார்கள். தாங்கள் உறுதியான நிலையில் இருப்பதாக இருவரும் நினைத்து கொண்டார்கள். எலியாவும் கூட தன்னிடம் மரியாதையற்றவர்களாய் நடந்து கொண்ட மக்களை எரித்து விடவில்லையா? லூகா இவ்விதம் எழுதுகிறார். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்களா, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இந்த சமயத்தில் சிலுவையில் அறையப்படுவதை முன்வைத்து இயேசு எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருந்தார். யூதர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிடுவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்தாலும் தமது ஊழியம் அழிவின் ஊழியம் அல்ல, ரட்சிப்புக்கானது என்பதை இயேசுவானவர் ஒருபோதும் மறக்கவில்லை. இயேசு தம் இரு அப்போஸ்தலர்களையும் நோக்கி, வளர்ந்திடுங்கள், கொல்லுவதற்காக அல்ல, மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கென்றே இங்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என அதட்டி கடிந்து கொண்டார். நாம் வளர்ந்த பிறகு என்ன விதமான மக்களாக இருக்க விரும்புகிறோம்? பிறரை ரட்சிப்பதில் நாம் மும்முரமாக முயல விரும்புகிறோம். இப்படி செய்வதற்கு இயேசு நம்மை பராமரிப்பது போல் நாமும் மற்றவர்களை பராமரிப்பிட வேண்டும். அவர் தம் உயிரையே நமக்காக கொடுத்தாரே, ரட்சிப்பதற்காக வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து திரிந்த இயேசுவை போல மேலும் அதிகமாக இருக்க விரும்புகிறோம். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுந்து கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை போடு பண்ணுகிறவனாயிராமல் எல்லா இடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனதிரும்புதலை அருளத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என பவுல் திமோத்தேயுவுக்கு கூறினார். இப்பொழுது நாம் வளர்ந்த பிறகு என்னவாக இருக்க விரும்புகிறோம், அதாவது கிறிஸ்துவின் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டவர்களாய் நாம் இலக்கை நோக்கி முன்னே சென்று கொண்டே இருப்போம். நம் வளர்ச்சிக்கான உற்சாகத்தை அனுதினமும் பெற வேண்டியவர்களாய் நம் மனதை ஜீவ வார்த்தையால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். பின்னர் காணாமற் போனவர்களை தேடி ரட்சிக்க முயல வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் செயல்பட வேண்டும். நாம் தாமதிக்காமல் இருப்பமாக. ஏனெனில் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நன்றி.